ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மலாவி சென்றடைந்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அங்கு அந்நாட்டு அதிபர் திரு லசாரஸ் சக்வேராவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தின் ஆன்மாவாக மொழிகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சரியான தகவல்கள் மற்றும் தரமான நிகழ்ச்சிகளை வழங்கும் பொறுப்பு வானொலி ஒலிபரப்பில் ஈடுபடுவோருக்கு உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இஸ்ரேல் ஹெஸ்புல்லா சண்டைக்கு பிறகு லெபனானைச் சேர்ந்த 2367 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. லண்டன் WR செஸ் மாஸ்டர்ஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மலாவி சென்றடைந்தார். அங்கு மலாவி அதிபர் திரு லசரஸ் சக்வேராவை இன்று சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அங்கு தொழில் மற்றும் வர்த்தகத்துறையைச் சேர்ந்த அந்நாட்டு பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து பேசுகிறார். மேலும் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் குடியரசுத் தலைவர் உரையாடுகிறார். மலாவியில் இன்று தொடங்கி 3 பயணத்தை முடித்துக் கொண்டு வரும் சனிக்கிழமை குடியரசுத் தலைவர் தாயகம் திரும்புகிறார். நாகரீகம் மற்றும் கலாச்சாரத்தின் ஆன்மா மொழிகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் சர்வதேச பௌத்த சம்மேளனம் சார்பில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார். செம்மொழி அந்தஸ்து பாலி மொழிக்கு வழங்கப்பட்டதை அடுத்து நடைபெறும் இந்த அபிதமா தின கொண்டாட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கதாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தன்னை அறிதல் குறித்த புத்தரின் சிந்தனைகள் உலகுக்கே வழிகாட்டுவதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். ராமாயணத்தை இயற்றிய வால்மீகியின் பிறந்த தினம் இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ராமாயணத்தில் லட்சியமிக்க பாத்திரங்களை வால்மீகி படைத்துள்ளதாகவும் அதில் அவர் காட்டியுள்ள வழியை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஆதிகவி வால்மீகி கற்பித்த பாடங்கள் நாட்டை வழிநடத்தும் என்றும் சமுதாய ஒற்றுமைக்கு வித்திடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வால்மீகியின் சிந்தனைகள் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நேர்மறையான சிந்தனை, மனித குலத்திற்கு சேவை ஆகியவற்றை வலியுறுத்தி எதிர்கால தலைமுறைக்கு வழிகாட்டும் வகையில் அவர் ராமாயணத்தை படைத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 234 நகரங்களில் புதிதாக 730 தனியார் வானொலி அலைவரிசைகளை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் ஒலிபரப்புத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் எனும் தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். மக்களுக்கு சரியான தகவல்கள் மற்றும் தரமான நிகழ்ச்சிகளை வழங்கும் பொறுப்பு வானொலி ஒலிபரப்பில் ஈடுபடுவோருக்கு இருப்பதாக அவர் கூறினார். மாற்றங்களை ஏற்படுத்தவல்ல ஒலிபரப்புத்துறையின் ஆற்றல் மற்றும் அதன் முக்கியத்துவம் வாய்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக உள்ளன என்று டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு இன்று சண்டிகரில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு JP நட்டா, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். சுதந்திர நூற்றாண்டு விழாவை கொண்டாடும்போது அனைத்து துறைகளிலும் நாடு முதன்மையான இடத்தை பெறும் வகையில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. பிஜேபி ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த 13 முதலமைச்சர்களும் 16 துணை முதலமைச்சர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஆளும் மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேசம், பீகார், சிக்கிம், நாகாலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர். ஹரியானா மாநில முதலமைச்சராக திரு நயாப் சிங் சைனி இன்று மீண்டும் பதவியேற்கிறார். பஞ்ச்குலாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு அம்மாநில ஆளுநர் திரு பண்டாரு தத்தாத்ரேயா பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3 முறை மோடி அரசின் முதல் 100 சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1,00,000 இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 11,11,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
நெடுஞ்சாலைகள் மற்றும் பெரும் பாலங்களை அமைப்பதற்கான கட்டுமான விலையை கட்டுக்குள் வைப்பதற்கு மத்திய அரசு மலேசியாவில் மேற்கொள்ளப்படும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சர்வதேச மெத்தனால் உற்பத்தி தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த தொழில்நுட்பம் காரணமாக கட்டுமான செலவு 25% குறையும் வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டார். மாற்று எரிபொருள் மற்றும் உயிரி எரிபொருள் ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவில் அதிகபட்ச வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். உலக அளவில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். சர்வதேச வாகன உற்பத்தியாளர்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் 22,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 1,50,00,000 இளைஞர்கள் வாகன உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழக எல்லையையொட்டிய ஆந்திர மாநிலம் தடா அருகே இன்று அதிகாலை கரையை கடந்தது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து ஆந்திரப்பிரதேசத்தின் தென்கடலோர பகுதியை கடந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் இது மேலும் வலுவிழந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தெற்கு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ராயலசீமாவின் பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கர்நாடகாவின் தெற்கு உட்புற மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் வட தமிழக மாவட்டங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டு வழக்கம்போல் செயல்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா அமைப்பு இடையே நடைபெற்ற சண்டைக்கு பிறகு லெபனானைச் சேர்ந்த 2,367 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 11,088 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அது கூறியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி முதல் இன்று வரை இஸ்ரேல் நடத்திய பல்வேறு வான்வழி தாக்குதல்களில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 182 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் அண்மையில் பெய்த மழை காரணமாக டெங்கு காய்ச்சல் தொற்று அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அதிக மழையின் காரணமாக சில இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் டெங்கு பரவும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி வரை 40,829 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. லண்டன் WR செஸ் மாஸ்டர்ஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் மற்றொரு இந்திய வீரரான பிரக்யானந்தாவை 1.50 என்ற கணக்கில் வென்றார். மற்றொரு அரையிறுதியில் பிரான்சின் மேக்ஸிம் லாக்ரேவ் அலேரேசாவை 2-1 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்தார். மலேசியாவில் நடைபெற்று வரும் KL மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா ஷிவானி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி இன்று தொடங்குகிறது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் இன்று நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் ஹான் யூவை இன்று எதிர்கொள்கிறார். இப்போட்டி பிற்பகல் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மலாவி சென்றடைந்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அங்கு அந்நாட்டு அதிபர் திரு லாசரஸ் சக்வேராவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். நாகரீகம் மற்றும் கலாச்சாரத்தின் ஆன்மாவாக மொழிகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சரியான தகவல்கள் மற்றும் தரமான நிகழ்ச்சிகளை வழங்கும் பொறுப்பு வானொலி ஒலிபரப்பில் ஈடுபடுவோருக்கு உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இஸ்ரேல் ஹெஸ்புல்லா சண்டைக்கு பிறகு லெபனானைச் சேர்ந்த 2367 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. லண்டன் WR செஸ் மாஸ்டர்ஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.